Crime Stories with Karthik.
அஸ்வினோட மரணத்தை விசாரிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஆறுமுகத்துக்கு இந்த வழக்கின் பல விஷயங்கள் விசித்திரமா தோணுச்சு. அஸ்வின் ஆரம்பிக்க போற கம்பெனியில ரவிக்குமாரினுடைய ஒட்டுமொத்த டீமும் ஜாயின் பண்ண போறாங்கிறது ரவிக்குமாருக்கு நேத்து சாயங்காலம்தான் தெரியும்ன்றத இன்வெஸ்டர் ஆறுமுகத்துக்கிட்ட தெளிவா சொல்றாரு. அதற்கப்புறம் அவருடைய ரூம்ல இருந்து கண்டெடுக்கப்பட்ட பீனட் பட்டர் ஜாம் பாட்டில் அஸ்வினுடைய அலர்ஜிக்கு காரணமான அதே வகையானதுன்னு மெடிக்கல் எக்ஸாமினர் உறுதியா சொல்றாரு. ரவிக்குமாருடைய போன்ல இருந்து அஸ்வினுடைய போனுக்கு அனுப்பப்பட்ட மிரட்டல் மெசேஜ்கள், போன் கால்கள் எல்லாமே ரவிக்குமாருக்கு மோட்டிவ் இருக்கிறத தெளிவா சொல்லுது. ஆனா ரவிக்குமார் தரப்புல இருக்கிற ஒரே ஒரு வாதம் என்னன்னா, என்னுடைய பிசினஸ், இன்வெஸ்ட்மெண்ட், டீம் இது எல்லாத்தையும் இந்த அஸ்வின் எடுத்துக்கிட்டாங்கிறதுனால அவன் மேல ஒரு கொலை வெறி வந்தது உண்மைதான் சார். ஆனா நான் இங்க ஏதாவது பண்ணேன்னா அதன் மூலமா வர பிரச்சனை என்னுடைய ஒய்ஃபுக்கு தெரிய வந்ததுன்னா நான் இப்படி ஒரு பொண்ணோட தனியா இந்த ஊருக்கு வந்திருக்கேங்கிறது என்னுடைய குடும்ப வாழ்க்கையும் பாதிச்சிடாதா சார்? எனக்கு கோபம் இருக்குது, ஆனா அதை நான் இங்க எதுவும் பண்ணணும்னு யோசிக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்றாரு. இந்த வாதத்துல நியாயம் இருக்கிற மாதிரி தோணினாலும் இவர் இந்த கொலையை செய்யலாங்கிறதுக்கு உறுதியான எந்த ஆதாரமும் இல்லாததுனால சந்தேகப்பட்டியல்ல அவர் அப்படியே வச்சிருக்கணும்னு முடிவு பண்றாரு இன்ஸ்பெக்டர். இந்த இடத்துக்கு வரணும்னு உங்க ரெண்டு பேர்ல முடிவு பண்ணது யாரு அப்படின்னு ரவிக்குமார் இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது தீபிகாவின் பேரை சொல்றாரு ரவிக்குமார். மாலதி கிட்ட இன்ஸ்பெக்டர் அதே கேள்வியை கேட்ட போது அஸ்வினுடைய ஃப்ரெண்ட் முரளின்னு ஒருத்தர் இந்த ரெசார்ட்டை அவங்களுக்கு புக் பண்ணி கொடுத்ததா மாலதி சொல்றாங்க. எல்லாருமே ஏன் கொலையை செய்யலங்கிறதுக்கு ஒரு ஒரு காரணம் சொன்னாலும் இவங்க உறுதியா கொலை செய்யலங்கிறதுக்கு எந்த சரியான ஆதாரமும் அவங்க கிட்டயும் இல்ல. கொலையை இவங்க தான் செஞ்சிருப்பாங்கிறதுக்கு ஆதாரம் போலீஸ் கிட்டயும் இல்ல. என்ன பண்றதுங்கிற யோசனையோட இன்ஸ்பெக்டர் மறுபடியும் ரூமுக்குள்ள நுழையும் போது வெளியில இருந்த ஒரு உயரமான இளைஞனை நெட்டி தள்ளி உள்ள இழுத்துட்டு வந்தாரு கான்ஸ்டபுள். யாரியா இவன் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டருடைய கேள்விக்கு கான்ஸ்டபுள் சொன்ன பதில், ரூமுக்கு வெளியில சந்தேகத்துக்கு இடமான முறையில குறுக்கவும் நெடுக்கவும் ரூம்குள்ள எட்டி பார்க்க முயற்சி பண்ணிட்டே நடந்துட்டே இருந்திருக்கிறான் அந்த உயரமான இளைஞன். என்னடா அப்படின்னு கான்ஸ்டபுள் பக்கத்துல போன உடனே ஓட முற்பட்ட அவனை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இளைஞனுக்கு 28 to 30 வயசுக்குள்ள இருக்கலாம். ஏலகிரியின் 34 degrees டெம்பரேச்சர்லயும் ஜர்க்கின் போட்டுட்டு அந்த ஜர்க்கினை ரொம்ப இறுக்கமா பிடிச்சிட்டு இன்ஸ்பெக்டரை ஒரு கண்ணாலவும் மாலத்தைய இன்னொரு கண்ணாலையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கிறான். அவனை ஒரு பார்வையில அளவெடுக்கிற இன்ஸ்பெக்டர் அடுத்து கவனிச்சது அவனை பார்த்த உடனே மாலத்தியின் முகத்துல ஏற்பட்ட மாறுதலை தான். அவனை பார்த்த உடனே தான் உக்காந்திருந்த சேர்ல இருந்து எழுந்த மாலதி, நீயா, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு பதட்டமா கேட்டு 2 பின்னுக்கு எடுத்து வச்சு அறையின் ஒரு மூலையில ஒடுங்கி நின்னதை பார்க்கும்போது இவன் ஏற்கனவே மாலத்திக்கு தெரிஞ்சவன் தாங்கிறதுல எந்த சந்தேகமும் இன்ஸ்பெக்டருக்கு இல்ல. மெதுவா முன்னேறி அவன் பக்கத்துல இன்ஸ்பெக்டர் போகும்போதே அவருடைய வலதுகை பக்கம் ஒரு சலசலப்பு. என்னடான்னு திரும்பி பார்த்தா செஃப் மனோஜும் ரவிக்குமாருக்கும் நடுவுலையும் ஏதோ சின்னதா ஒரு ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சிருந்தது. என்னமோ பேசிட்டு இருக்கிறாங்கிற நம்பிக்கையில மெதுவா முன்னாடி போய் அந்த இளைஞனை, உன் பேர் என்ன தம்பி அப்படின்னு கேட்கும் போது ஒரு வித பதட்டத்தோட, விஸ்வா சார் அப்படிங்கிறான். சரி விஸ்வா, என்ன இவ்வளவு வெயில்ல ஜர்க்கின்லாம் அப்படின்னு அவன் ஜர்க்கின் அவர் பிடிக்கிற நேரம் அந்த ஜர்க்கின்குள்ள இருந்து ஒரு கத்தி தவறி கீழே விழுகுது. கத்தி கீழே விழுந்தவனே சுதாரிச்ச விஸ்வா இவர் கையில இருந்து தப்பி ஓட முயற்சிக்க இவர் ஆல்ரெடி பிடிச்சிருந்த ஜர்க்கின் பிடிய இன்னும் இறுக்கமா பிடிச்சு விஸ்வாவை கீழே விழ வைக்கிறாரு. ரெண்டு கான்ஸ்டபிள் சேர்ந்து விஸ்வாவை தூக்கி ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாங்க. இவ்வளவு சலசலப்புக்கு நடுவுலையும் மனோஜுக்கும் ரவிக்குமாருக்குமான ஆர்குமெண்ட் தொடர்ந்து போயிட்டே இருந்தது. யோ அங்க என்னையா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அவங்கள நோக்கி நடக்க ஆரம்பிச்ச அதே நேரத்துல செஃப் மனோஜ் தீபிகாவை நோக்கி வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. உங்க பேரு தீபிகான்னு தானே சொன்னீங்க, உங்களோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு கேட்ட மனோஜ தீபிகா பார்த்த பார்வையில இருந்தது பயமா குழப்பமானு தெரியல. இருந்தாலும் அந்த கான்வர்சேஷன் கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு நினைச்ச இன்ஸ்பெக்டர் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுலையும் போக முயற்சி செய்த அதே நேரத்துல மனோஜ் தீபிகாவை பார்த்து, உங்களுக்கு கனிகான் ஒரு அக்கா இருந்தாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அந்த கேள்வியை கேட்ட உடனே தீபிகாவின் முகத்துல ஏற்பட்டது அதிர்ச்சியா அல்லது மனோஜ் காம்ச தீவிரத்தினால வந்த பயமான்றத இன்ஸ்பெக்டர் சுதாரிக்கிறதுக்குள்ள இன்ஸ்பெக்டரை திரும்பி பாக்குற மனோஜ், சார் இந்த பொண்ணுக்கு கனிகான் ஒரு அக்கா இருந்திருந்தாங்கன்னா கொலை பண்ணது இந்த பொண்ணா கூட இருக்கலாம் சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டரை பார்த்து சொன்னது இன்ஸ்பெக்டரின் கேள்விகளை இன்னும் அதிகமாக்குச்சு. யார் அந்த கனிகா, அந்த கனிகாவுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம்? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நாளைக்கு கிரைம் ஸ்டோரிஸ் வித் கார்த்திகை கேட்க மறந்துடாதீங்க.
கிரைம் ஸ்டோரிஸ் வித் கார்த்திகை.